பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 90. பொன்மலை பொழிந்தது. வந்தியத்தேவன் ஆனைமலை காட்டுக்கு தான் சென்று வந்த வரலாற்றை கூறி முடித்ததும் குந்தவை அவனை பார்த்து, ஐயா, நீங்கள் கூறிய வரலாறு மிக அதிசயமாயிருக்கின்றது. உண்மை நிகழ்ச்சிகள்தானா என்று சந்தேகமும் சில சமயம் எனக்கு ஏற்பட்டது. கதை புனைந்து கூறுவதில் தாங்கள் கெட்டிக்காரர் என்பதை அறிவேன். அதிலும் தாங்கள் அடிக்கடி பேச்சை நிறுத்தி மேலும் கீழும் பார்த்து விழித்து பேச்சை தொடங்கிய போது என்னுடைய சந்தேகம் மேலும் அதிகமாயிற்று என்றாள். வந்தியத்தேவன் மற்றும் ஒரு முறை மேலும் கீழும் பார்த்துவிட்டு குந்தவையை நோக்கினான். தேவி, புனைக்கதை செல்வதற்கு வேறு இடங்கள் இருக்கின்றன. என்னுடைய அந்த சாமர்த்தியத்தை தங்களிடம் இதுவரையில் நான் காட்டியதில்லை. இடையிடையே என் பேச்சு தடைப்பட்டதற்கு வேறொரு காரணம் உண்டு என்றான். அதுவும் பெரிய ரகசியமா? பெண்களிடம் சொல்லக்கூடாதா என்று கேட்டாள் குந்தவை பிராட்டி. வேறு யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம்தான். ஆனால் தாங்கள் அனுமதி கொடுத்தால் அதையும் சொல்லுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். உண்மையை சொல்வதற்கு எப்போதும் என்னுடைய அனுமதி உண்டு என்றாள் குந்தவை. அப்படியானால் சொல்லிவிடுகிறேன். பிறகு என்னை கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. நான் தங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது சில சமயம் தற்செயலாக தங்கள் விழிகளில் என் பார்வை பதிந்து விடுகிறது. தேவியின் கரிய கண்களில் என்ன அரிய மாயம் இருக்கிறதோ தெரியவில்லை. அது என்னை அப்படி திகைத்து நிற்கும்படி செய்து விடுகிறது. மறுபடியும் சமாளித்து கொண்டு பேச்சை தொடங்குகிறேன் என்றான். குந்தவையின் இதழ்கள் விரிந்தன, கன்னங்கள் குளிர்ந்தன, கண்கள் சிரித்தன. ஐயா, என்னுடைய கண்களில் அரிய மாயம் ஒன்றுமில்லை, கரிய மாயமும் இல்லை. சில காலமாக மையிட்டுக் கொள்வதையும் விட்டுவிட்டேன். என்னுடைய கண்களில் தாங்கள் தங்களுடைய உருவத்தை தான் பார்த்திருப்பீர்கள். அதுதான் தங்களை திகைப்படை செய்திருக்கும் என்றாள். தேவி, என்னுடைய உருவத்தை நான் கண்ணாடிகளில் பார்த்திருக்கிறேன், தெரிந்த நீரில் பிரதிபலிக்க பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் எந்தவித திகைப்பும் அடைந்ததில்லை என்றான் வல்லவரையன். என் கண்களை கண்ணாடிக்கும் தண்ணீருக்கும் ஒப்பிடுகிறீர்களா? கண்ணாடி மங்கிவிடும், தண்ணீர் கலங்கிவிடும் என்றாள் இளவரசி. கண்ணாடி மங்கினால் துடைத்து சுத்தம் செய்வேன், தண்ணீர் கலங்காமல் பார்த்து கொள்வேன். தங்கள் கண்களின் இமைகள் மூடி திரையிட்டு என் உருவத்தை மறைப்பதை நான் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா என்றான் வந்தியத்தேவன். கண்ணாடிக்கு எதிரில் நின்றால்தான் உருவம் பிரதிபலிக்கும், தண்ணீர் கலங்காமல் தெரிந்திருந்தால்தான் உருவம் தெரியும். ஆனால் என் கண்கள் திறந்திருந்தாலும் கண்ணிமைகள் மூடியிருந்தாலும் தாங்கள் என் முன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்கள் உருவம் எப்போதும் என் கண்களில் பொழிகிறது. இந்த அதிசயத்தின் காரணம் என்னவென்று தங்களால் சொல்ல முடியுமா என்று குந்தவை கேட்டாள். வந்தியத்தேவனின் மெய் சிலிர்த்தது. தழுத்தழுத்த குரலில், தெரியவில்லை தேவி என்றான். தெரியாவிட்டால் நான் சொல்கிறேன். தங்களிடத்தில் தான் அப்படி ஏதோ ஒரு மாய மந்திர சக்தி இருக்கிறது. சோழகுலத்தை பழிவாங்க வந்த வைர நெஞ்சம் கொண்ட நந்தினியின் உள்ளமும் தங்களை கண்டு சஞ்சலம் அடைந்திரதல்லவா? சற்று முன் தாங்கள் அமுதினுமினிய வார்த்தை கூறி என்னை பரவசப்படுத்தினீர்கள். அதே மூச்சில் அந்த கொடிய விஷநாகத்தின் பெயரை ஏன் சொல்லுகிறீர்கள்? நந்தினியை உள்ளத்தில் நஞ்சுடைய பாம்பு என்று நான் வெறுத்த காலம் உண்டு. இப்போது அவளை நினைக்கும்போது எனக்கு அவள் பேரில் இரக்கம்தான் உண்டாகிறது. நந்தினியிடம் தாங்கள் இரக்கம் கொள்வது சோழகுலத்தை நாசமாக்க வரும் ஆழகால விஷத்திடம் இரக்கம் கொள்வதாகும். ஐயா, சோழ வம்சத்தாருக்கு குலதெய்வமாகிவிட்ட மந்தாகினி தேவியின் மகள் அவள். என் அருமை சகோதரன் அருள்மொழியை பலமுறை காப்பாற்றிய தேவியின் மகள் அவள். என் தந்தையை சதிகாரனுடைய வேலுக்கு இரையாகாமல் காப்பாற்றி தன்னுடைய உயிரை பறி கொடுத்த மாதரசியின் மகள் அவள். ஆனால் அந்த சதிகாரனுடைய வேலை எரிய தூண்டியவள் அவள். ஆதித்த கரிகாலருக்கு யமனாக வந்தவளவள். வீராதி வீரராகிய பெரிய பழுவேட்டையின் மதியை மயக்கி பொம்மை போல் ஆட்டி வைத்தவள். பெரிய பழுவேட்டையின் மதியை மட்டும்தான் மயக்கினாள். பார்த்திபேந்திர பல்லவன், கந்தமாறன் முதலவர்களையும் தன் கைக்கருவியாக்கி கொண்டாள். இவையெல்லாம் தெரிந்திருந்தும் அவளை என்னால் வெறுக்க முடியவில்லை. வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழிவாங்கவே இவ்வளவும் செய்தாள். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றியடைந்தாள். வீரமர குலத்து பெண் அவள். இப்படியெல்லாம் பயங்கரமான செயல்களில் இறங்குவதற்கு நானும் காரணமாயிருந்தேன் என்பதை நினைத்தால் வருத்தமாயிருக்கிறது. அவளுடைய குழந்தை பிராயத்தில் பழையாறையிலிருந்து விரட்டி அடித்தோம். நல்ல காரியமே செய்தீர்கள் தேவி. தங்களுடைய நெஞ்சிறக்கத்தின் மிகுதியால் அவள் சோழகில பகவினுடைய மகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வீரபாண்டியனுடைய மகன் சோழர் வீட்டில் வளர்ந்து அதனால் விளைந்த அனர்த்தம் போதாதா? வீரபாண்டியனுடைய மகளும் சோழர் வீட்டில் வளர்ந்து ஆதித்த கரிகாலரை திருமணம் புரிந்து கொள்ள நேர்ந்திருந்தால் மிக்க நன்மையாக முடிந்திருக்கும். எந்த இரண்டு பெருங்குளங்களின் பகைமை தீர்ந்து இரு குலமும் ஒரு குலமாயிருக்கும். ஆனால் அந்த செய்தி உண்மையாயிருக்குமா? எதை கேட்கிறீர்கள் தேவி? நந்தினி வீரபாண்டியனின் மகள் என்பது உண்மையாயிருக்குமா? நந்தினி அவ்வாறு ஆதித்த கரிகாலரிடம் கூறியதை என் காதினால் நானே கேட்டேன். பெரிய பழுவேட்டரையரும் கேட்டார். அதுதான் பெரிய பழுவேட்டரின் மனதை அடியோடு மாற்றி அவரை ரவுத்காரம்ஸ் கொள்ள செய்தது. அந்த கொடிய வார்த்தைதான் இளவரசர் ஆதித்த கரிகாலரின் உயிருக்கும் யமனாக முடிந்தது. சிறிது யோசிங்கள். கரிகாலன் மீது பழி முடிப்பதற்காகவே அவ்வளவு விதலம் சொல்லியிருக்கலாம் அல்லவா? வீரபாண்டியனை கரிகாலன் கோபத்திலிருந்து காப்பாற்ற விரும்பிய போது அவளே வேறு விதமாக கூறியிருக்கிறாள். பெற்ற தகப்பனை குறித்து காதலன் என்று எந்த பெண்ணாவது தன் வாயினால் சொல்லியிருப்பாளா? தேவி, கரிகாலர் அப்போது வெறி கொண்டவராயிருந்தார். அவள் என்ன சொன்னாலோ, இவர் என்னவென்று பொருள் செய்து கொண்டாரோ யாருக்கு தெரியும்? கரிகாலர் சொல்லியதுதானே, அவரே பின்னால் நந்தினி என் தகப்பன் வீரபாண்டியன் என்று சொன்னபோது நம்பிவிட்டாரே. மேலும் வீரபாண்டியன் இறந்த பிறகு அவளுக்கு இது தெரிந்திருக்கலாம். தன் பிறப்பை குறித்த உண்மையை அறிவதற்காக நந்தினி என்னென்ன பிரயத்தனங்கள் செய்தாள் என்பது தங்களுக்கு தெரியுமே. நள்ளிரவில் அவளுடைய அன்னையின் ஆவியைப் போல் நடித்து சுந்தர சோழரை பைத்தியம் பிடிக்க அடிக்கவில்லையா? அதை தங்கள் தோழி பார்த்து மூச்சை அடைந்து விழவில்லையா? பாதாள சிறையில் 3 வருஷமாக அடைப்பட்டிருந்த தங்களுடன் விடுதலை அடைந்த பைத்தியக்காரன் ஆழ்வார்க்கடியான் பயமுறுத்தி கேட்டபோது அவன் சொன்னதும் தங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாமல் என்ன, நந்தினிக்கும் அவள் சகோதரனுக்கும் தானே தகப்பன் என்று அவன் கூறினான். அதுவே உண்மையாகவும் இருக்கலாம் அல்லவா? அப்படியானால் சில சமயம் பொய்யும் மிக்க வலிமையுடையதாகிறது. அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்து சண்டையென்றால் பயந்து கொண்டிருந்த பழைய மதுராந்தக தேவர் தாம் வீரபாண்டியனுடைய மகன் என்று அறிந்ததும் எத்தகைய வீரபுருஷராகிவிட்டார் என்பதை தாங்கள் பார்த்திருந்தால் பிரமித்து போயிருப்பீர்கள். ஒருமுறை சின்ன பழுவேட்டரையர் தமது வைரக்கரத்தால் என் தோளை பற்றினார். அதை நினைத்தால் இன்னமும் அவர் பிடித்த இடத்தில் எனக்கு வலி உண்டாகிறது. அத்தகைய மகாவீரருடன் நாமெல்லாம் கோழை என்று எண்ணிய மதுராந்தகன் சரிசமமாக வாட்போரிட்ட காட்சியை எண்ணும் நான் மறக்க முடியாது. அதை குறித்தே எனக்கும் தங்கள் வார்த்தையில் சந்தேகம் உண்டாகிறது என்று சொன்னான். நம்புவதற்கு அரிதான சம்பவம்தான். நந்தியின் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தவனும் பழுவேட்டைகளின் பெயரை சொன்னாலே நடுநடுங்கியவனுமான நாமறிந்த மதுராந்தகன் சின்ன பழுவேட்டையுடன் வாட்போர் செய்ய துணிவான் என்று யார் நம்ப முடியும்? ஆயினும் அது உண்மையில் நடந்தது என்பதை ஆழ்வார்க்கடியான் திரும்பி வந்து தங்களுக்கு கூறுவான். ஐயா, தாங்கள் நந்தினி தேவியை பார்க்க முடியவில்லையா? அந்த பெண்ணூர் கொண்ட ராட்சியேசியை நான் ஏன் பார்க்க வேண்டும்? நந்தினியை பற்றி இனி அவ்விதம் சொல்ல வேண்டாம். என்றைக்காவது ஒரு நாள் நானே அவளை சந்திப்பேன். உண்மையில் அவளுடைய தந்தை யார் என்று ரகசியத்தை அறிவேன். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நந்தினியை பற்றி என்னிடம் எதுவும் தவறாக கூற வேண்டாம். அவளுடைய தகப்பனார் யாராயிருந்தாலும் அவளுடைய அன்னை யார் என்பதில் சந்தேகமில்லை அல்லவா? அவளிடம் நான் அன்பு கொள்வதற்கு அது ஒன்றே போதும். அதற்கு மேலே இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. அது என்ன காரணம்? நந்தினி தங்களிடம் பிரியம் கொண்டிருந்தால் அவளுடைய முத்திரை மோதிரத்தை தங்களிடம் கொடுத்தாள். தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பி செல்வதற்கு உதவி செய்தாள். கொள்ளிடக்கரை காட்டில் ரவிதாசன் கூட்டத்தாரிடம் தாங்கள் சிக்கிக் கொண்டிருந்த போது மறுபடியும் தங்கள் உயிரை காப்பாற்றினாள். கடைசியாக ஆதித்த கரிகாலரை கொன்ற பயங்கரமான பழியை என் பேரில் சுமத்தினாள். அதற்காகவே அத்தனை சூழ்ச்சிகளும் செய்தாள். ஏன் அப்படி செய்தாள் என்று தங்களுக்கு தெரியவில்லையா? பாம்பு ஏன் கடிக்கிறது என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டுமா? சிறுத்தை ஏன் பாய்கிறது என்பதற்கு காரணம் கூற வேண்டுமா? நந்தினி பிறக்கும் போதே பாம்பாகவோ சிறுத்தையாகவோ பிறக்கவில்லை. நாங்கள் தான் அவளை அப்படி செய்து விட்டோம். சந்தர்ப்பங்கள் அவ்விதம் சதி செய்து விட்டன. தாங்களும் அதற்கு காரணமாயிருந்தீர்கள். ஐயையோ, என் பேரில் ஏன் வீண் பழி? நான் அவளுக்கு அப்படி என்ன தீங்கு செய்தேன்? தாங்கள் அவளுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவள்தான் தங்களிடம் அன்பு கொண்டிருந்தாள். தெய்வமே, புருஷர்கள் சில காரியங்களில் கண்ணிருந்தும் குருடர்களாக இருப்பார்கள் போலிருக்கிறது. ஐயா, இதை கேளுங்கள். நந்தினியின் உள்ளம் தங்களுக்கு தெரியவில்லை, நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அந்த துர்பாகியசாலி உண்மையில் வீரபாண்டியனிடம் அன்பு கொண்டிருக்கவில்லை. ஆதித்த கரிகாலனிடம் அவளுக்கு உண்மையான நேசம் கிடையாது. அவர்களிடம் அன்பு கொண்டதாக நடித்ததெல்லாம் அவள் அரச பீடத்தில் அமர்வதற்காகத்தான். இதை நானும் அறிவேன் தேவி. அவளுடைய கிராதக நெஞ்சில் அன்புக்கு சிறிதும் இடமே இல்லை. அது தவறு. தங்களை கண்டபோதுதான் அவள் உள்ளத்தில் உண்மையான அன்பு உதயமாயிற்று. தங்கள் அபிமானத்தை கவர்வதற்காக அவள் எதுவும் செய்ய சித்தமாயிருந்தாள். என் பேரில் இளவரசரை கொன்ற பழியை சுமத்தவும் சித்தமாயிருந்தாள். எது எதற்காக? தங்களை என்றென்றைக்கும் சோழ குலத்தாருடன் நட்பும் உறவும் கொள்ளாமல் இருக்க செய்வதற்காகத்தான். அதற்காக என்னை தஞ்சாவூர் ராஜவீதிகளின் நாற்சந்தியில் கழுவில் ஏற்று செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டாள். அதைவிட அவளுடைய கையில் பிடித்திருந்த கத்தியினாலேயே என்னை கொன்றிருக்கலாமே. தங்களை கொன்ன எண்ணி இருந்தால் அவ்விதம் செய்திருக்கலாம். அல்லது ரவிதாசன் கூட்டத்தை கொண்டு தங்களை கொல்ல செய்திருக்கலாம். பெரிய பழுவேட்டரையர் குற்றத்தை தன் பேரில் போட்டு கொண்டிராவிட்டால், பொன்னியின் செல்வர் குறுக்கிட்டராவிட்டால், தங்கள் உண்மையிலேயே கழுவில் ஏற்று கட்டளை பிறப்பித்திருந்தால் ரவிதாசன் கூட்டத்தார் வந்து தங்களை விடுவித்து கொண்டு போயிருப்பார்கள். தாங்களும் ஒருவேளை இன்று ஆனைமலையின் மேல் சேர்ந்திருக்கும் கூட்டத்துடன் கலந்து கொண்டிருந்தாலும் இருப்பீர்கள். அத்தகைய விபத்து நேராமல் கடவுள்தான் என்னை காப்பாற்றினார். சோழ நாட்டையும் காப்பாற்றினார். தங்களை போன்ற ஒரு வீரரின் சேவை சோழ சாம்ராஜ்யத்துக்கு நஷ்டமாகாலும் காப்பாற்றினார். தேவி, சோழ சாம்ராஜ்யம் மகத்தானது. 500,000 வீரர்களின் வாள்களும் வேல்களும் இந்த ராஜ்யத்தை கண் போல காத்து நிற்கின்றன. நான் ஒருவன் இதன் உதவிக்கு அவ்வளவு அவசியமாயிருக்க முடியாது. சோழ நாட்டை நாலாபுறமும் புதிய அபாயங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதாக தாங்களே சொன்னீர்கள். அது உண்மைதான் தேவி. ரவிதாசனுடைய சூழ்ச்சித்திறன் அதிசயமானது. பாண்டி நாட்டு சிங்காதனத்துக்கு உரிமையாளர் 2 பேரை உண்டாக்கிவிட்டான். முன்னே ஒரு சிறு குழந்தைக்கு கொள்ளிடக்கரை காட்டில் பாண்டிய மன்னன் என்று பட்டம் சூட்டினான். அந்த பராங்குசன் நெடுஞ்செழியனுடன் இப்போது அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் ஒருவனும் சேர்ந்து விட்டான். அதிகார அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன், நம் பழைய மதுராந்தகரின் பெயர் இப்போது அதுதான். பாண்டிய அரசுக்கு உரிமை கொண்டாடுவோன் மதுராந்தகன் என்ற பெயருடன் இருக்க முடியாதல்லவா? சின்ன பழுவேட்டரையர் அருவி பள்ளத்தில் விழுந்ததும் மலையுச்சியில் பாண்டியன் அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் வாழ்க என்று எழுந்த கோஷம் அந்த பெரிய அருவி விழும் சத்தத்தையும் அடக்கிக் கொண்டு எழுந்தது.